الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرًا عليمًا. وقال النبي صلى الله عليه وسلم: عجبًا لأمر المؤمن، إن أصابته ضراء صبر فكان خيرًا له، وإن أصابته سراء شكر فكان خيرًا له، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் நம்மிடமிருந்து விடைபெற்றுவிட்ட சில நல்ல பண்புகளில் ஒன்று உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு. நன்றியுணர்வு சிறிய விஷயங்களானாலும் சரி, பெரிய உபகாரங்களானாலும் சரி, அல்லாஹுடைய உபகாரத்திற்கும் மனிதர்களிடமிருந்து நாம் பெற்ற உபகாரத்திற்கும் நன்றி செலுத்துகிற ஒரு உயர்ந்த ஒரு பண்பாடு. இது நமக்கு குர்ஆனும் கற்றுத்தருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பண்பை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பலவிதமான சோதனைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய எல்லா நியமத்துகளும் அல்லாஹ்வால் தரப்பட்ட அருள்வலங்கள் இவையெல்லாம் நம்மிடமிருந்து விடைபெறுவதற்கான காரணங்களில் ஒன்று நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த நன்றிகட்டத்தனம், நன்றியுணர்வு என்பது இன்றைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. திருக்குறானை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் தன்னுடைய பண்புகளில் ஒரு பண்பாக இந்த சுக்குர், நன்றியுணர்வு என்பது அல்லாஹுடைய பண்புகளில் ஒரு பண்பு. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான்: இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர், அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், அல்லாஹ் நன்றியுணர்வு உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். அல்லாஹுடைய பண்பு நன்றி செலுத்துகிற பண்பு. அல்லாஹ் யாருக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்துகிறான்? ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, சிறிய அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்று அதற்கு நிறைவான கூலியை தருகிறான். நாம் செய்யக்கூடிய சிறிய அமல்களுக்கு கூட அல்லாஹ் நிறைவான அமல்களை தருகிறான். அதே நேரத்தில் ஒரு அடியான் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் பெரும்பாலும் பாவங்களை மன்னிக்கிறான். அடியான் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அவன் செய்யக்கூடிய சிறிய அமல்களுக்கு கூட நிறைவான கூலியை தருகிறானே, இது அல்லாஹுடைய நன்றியுணர்வு. அல்லாஹ் திருமறையிலே தன்னை பற்றி சொல்கிற போது கஃபூருன் ஷக்கூர், அவன் மன்னிப்பாளனாக நன்றியுணர்வுள்ளவனாக தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே போல திருமறையிலே அல்லாஹாலா நபிமார்களுடைய குணங்கள், நபிமார்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிற போது இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அருட்கொடைகள், அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்ததாக அல்லாஹாலா அவர்களை பற்றி சொல்கிறான். ஹஜரத் நூஹ் அலி இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்துகள், அல்லாஹ் வழங்கிய அற்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராக இருந்தார் என்று அல்லாஹாலா நூஹ் அலி இஸ்லாமை பற்றி சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல மூமினை பற்றி சொல்லும் போதும் சொன்னார்கள், ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு நல்ல மூமினுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள்: இன் அசாபத் உல்லர்ரா, ஒரு மூமினுக்கு ஏதாவது துன்பம் வந்தால், அவருக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால், சபர, அவர் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்வார், அல்லாஹுடைய அந்த விதியை பொருந்திக் கொள்வார், ஃபகான ஹைரல்லஹு, அது அவருக்கு நன்மையாக அமையும். ஒயின் அசாபத்து சர்ரா, அல்லாஹத்தலா அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சியான, ஏதேனும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹத்தலா அவருக்கு வழங்கினால் ஷக்கர, அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருப்பார், ஃபகான ஹைர் அல்லஹு, அதுவும் அவருக்கு நல்லதாக இருக்கும். ஆக இந்த நன்றி உணர்வு என்பது அல்லாஹுடைய பண்பாக, நபிமார்களுடைய பண்பாக, நல்ல மோமின்களுடைய பண்பாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்மே ரப்பி ஜஅல்னி லக ஷக்காரா, இறைவா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்குவாயாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். சஹாபாக்களுக்கும் பெருமானார் எத்தனையோ வசியத்துகள் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ அறிவுரைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அறிவுரைகளில் இதுவும் ஒன்று, நன்றியுணர்வை சஹாபாக்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஒரு முறை சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதை உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை அல்லாவிடம் கேளுங்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்தது, ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை கேளுங்கள், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை திக்ர் செய்வதற்கும் நீ வழங்கிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையிலே வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. ஆக சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுக்குருடைய அந்த உணர்வு, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நம்மிடம் இந்த பண்பு, நன்றி உணர்வு என்பது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்புகளில் ஒன்று. நாம் எதற்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுடைய நியமத்துகள், அதற்கும் நன்றி செலுத்த வேண்டும். மனிதர்கள் புறத்திலிருந்து கிடைக்கிற அந்த உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்துவது. மனிதர்கள் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவின்னு சொன்னால் சாதாரண சின்ன உதவியாக இருந்தால் அந்த உதவியை கூட மறக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையில் இருந்தார்கள், அவர்களது தாடியில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு சாதாரண ஒரு பொருள் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய தாடியில் இருந்த அந்த தூசி அப்படி தட்டி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு சாதாரண விஷயம்தான் இது, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாதாரண அந்த உதவியை கூட எவ்வளவு நன்றியோடு பார்த்தாங்கன்னு சொன்னால், பெருமானார் அபு அய்யூப் அல் அன்சாரிக்காக துவா செஞ்சாங்க, எல்லா தீமைகளை விட்டும் அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக, என்னுடைய தாடியிலிருந்து ஒரு தீங்கிழைக்கக்கூடிய பொருளை அகற்றியதற்காக எல்லா தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. அப்போ ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்கள் புறத்திலிருந்து வரக்கூடிய சாதாரண விஷயங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வை பெருமானார் கற்றுக் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் தனக்கு உதவி செய்தார்களோ அந்த உதவி செய்த மக்களை எல்லா இடங்களிலும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அதை மறக்கவே மாட்டாங்க. அதில் குறிப்பாக தன்னுடைய மனைவி ஹதீஜா, இன்றைக்கு நம்மில பல பேர் மனைவியின் மூலமாக அந்த பெற்ற உதவிகளை நினைத்து பார்ப்பது கிடையாது, அடுத்தவங்கள்ட்ட சொல்றது கிடையாது. ஒரு நண்பன் செஞ்ச உதவியை சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க, ஒரு நண்பர் மூலமாக கிடைத்த உதவின் பெருமையா சொல்றாங்க, ஆனா மனைவி செய்யக்கூடிய உதவி, நம்முடைய மனைவிமார்கள் தமக்கு கடமை இல்லாத எத்தனையோ சேவைகள் நமக்கு செய்கிறாங்க, ஆனால் இதை யாரும் இன்னைக்கு நினைத்து கூட என்னங்க பார்ப்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹதீஜா மூலமாக பெற்ற அந்த நியமத்துகளை தன்னுடைய மௌத்தினுடைய கடைசி நிமிடம் வரை நினைவுபடுத்தி கொண்டிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை பற்றி அவ்வளவு அதிகமாக பேசுவாங்க, காரணம் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு அவ்வளவு உதவியாக அவ்வளவு உறுதுணையாக இருந்தார்கள். அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கரிடம் இருந்து நிறைய உதவியை பெற்றாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் பெருமானாருக்கு எல்லா வகையிலும் உதவிகள் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலும் ஹஜ்ரத் அபூபக்கருடைய உதவியை சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் செய்த எல்லா உதவிக்கும் என்னால் இயன்ற அளவிற்கு நான் பதில் உபகாரம் செய்துவிட்டேன். என் தோழர்களிடமிருந்து நான் என்னென்ன வகைகளிலெல்லாம் உதவிகளை பெற்றானோ எல்லோருக்கும் நான் அதற்கு பதில் உபகாரம் செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கரை தவிரன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்த உபகாரங்களுக்கு இன்னும் நான் பதில் உபகாரம் செய்யவில்லை என்று பெருமானார் சொன்னாங்க. இப்போ தன்னுடைய அடியார்கள் செய்த, தன்னுடைய தோழர்கள் செய்த அந்த உபகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் அவர்கள் மறக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் காஃபிர்கள் மூலமாக கிடைத்த அந்த உதவியை கூட பெருமானார் மறந்தது கிடையாது. தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய சஹாபாக்கள் மட்டுமல்ல, பெருமானாருடைய எதிரிகளாயிருந்த காஃபிர்கள் அவர்களில் யாராவது பெருமானாருக்கு உதவி செய்திருந்தால் அந்த உதவியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலிருந்து திரும்பி வருகிற போது அவர்கள் மக்காவிற்குள் செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. மக்காவுக்குள்ளே அவங்க போக முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் உள்ள பல தலைவர்களிடம் உதவி கேட்டு அனுப்புனாங்க, யாராவது எனக்கு அபயம் கொடுங்க, நான் மீண்டும் இந்த நகரத்திற்குள் வர வேண்டும் என்று மக்காவுடைய பல தலைவர்கள்ட்ட பெருமானார் உதவி கேட்டாங்க. நிறைய தலைவர்கள் கைவிரித்து விட்டார்கள், உங்களை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹஜரத் முத்தயிம் மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர், அவர் முஸ்லீம் அல்ல, காஃபிராக முஷ்ரிக்காக இருந்தார். அந்த முத்தயிம் சொன்னாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் கொடுக்கிறேன், அவர் மக்காவிற்குள் வரட்டும், அவருக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், யாரும் அவருக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று தன்னுடைய மகன்களை அனுப்பினான். அனுப்பி பெருமானார் மக்காவுக்கு வெளியில் இருந்தாங்க. பெருமானாரை தன்னுடைய மகன்களை வைத்து அழைத்து மக்காவிற்குள் கண்ணியமான முறையிலே அவர்களை கூட்டி கொண்டு வந்து நேராக காபத்துல்லா போனாங்க. காபத்துல்லா சென்று பெருமானாரை வைத்து கொண்டே தவாஃப் செய்தார்கள். மக்கா வாசிகள் அத்தனை பேருக்கும் முத்தையும் சொன்னார், இதோ பாருங்கள், இந்த முஹம்மது அவர்களுக்கு நான் அபயம் கொடுத்திருக்கிறேன், அவருடைய உயிருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், எனவே அவரை எதிர்த்து யாரேனும் எதுவும் செய்தால் அவரோடு நானும் என் பிள்ளைகளும் போரிடுவோம் என்று சொன்னார் முத்தையும். யார் ஒரு காஃபிர் பெருமானாருக்கு உதவி செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உதவியை பத்ரு போரில் சொல்லி காட்டினாங்க. பத்ரு போரில் காஃபிர்களில் 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. அந்த பிடிக்கப்பட்ட அந்த 70 பேரில் பெருமானாருக்கு உதவி செய்த அந்த முத்தையுடைய மகன்களில் ஒருவரும் இருந்தார். பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளை அந்த 70 பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்த அந்த முத்தையுடைய மகன்களில் ஒருவரும் இருந்தார். முத்தையும் பத்ரு போரில் இல்லை, அவர் இறந்துட்டார், அவர் காஃபிராகவே இறந்து போயிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த நேரம் எனக்கு உதவி செய்த முத்தையும் உயிரோடு இருந்திருந்தால், இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்த முத்தையும் உயிரோடு இருந்திருந்தால் அவர் இந்த 70 காஃபிரான கைதிகள் விஷயத்தில் என்ன பரிந்துரை செய்தாலும் அந்த பரிந்துரையை நான் ஏற்றிருப்பேன். இந்த நேரத்தில் அவர் செஞ்ச உதவியும் சொல்லி காட்டினாங்க, அவர் இந்நேரம் உயிரோடு இருந்து இந்த கைதிகள் விஷயத்தில் அவர் என்ன பரிந்துரை செய்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிர் செய்த அந்த உதவியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மறந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனையோ பேரிடமிருந்து பல சந்தர்ப்பங்களில் பல உதவிகளை பெறுகிறோம், ஆனால் அந்த உதவிகளை அனுபவித்த பிறகு நாம் அந்த உதவி செய்தவர்களை நினைத்து கூட நாம் பார்ப்பது கிடையாது. ஒரு நன்றி கெட்டத்தனம். பெருமானார் சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவன். எனவே உதவிகளை நினைத்து பார்க்கணும். நம்முடைய மனைவி செய்த அந்த உதவியை கூட நாம் மறக்கக்கூடாது, அந்த உதவியை நாம் பெருந்தன்மையாக எடுத்து கூறணும். இதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றவை. எனவே மனிதர்கள் புறத்திலிருந்து பெற்ற அந்த உதவியை நாம் அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டும், நாம் என்னங்க நன்றியோடு என்னங்க பார்க்க வேண்டும். அதே போல அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாம் பெற்ற அந்த ஞாமத்துகள், இந்த ஞாமத்துகளை நாம் எண்ணி முடிக்க முடியாது. அதே குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்வது போல, இன் தஉது நிஅமத் அல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் எந்தெந்த ஞாமத்துகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தணும், நம் அல்லாஹ்வுடைய ஞாமத்தின்றி எதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய விஷயங்களை கூட சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இது ஞாமத். சின்ன சின்ன விஷயங்களை கூட சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இது ஞாமத். இது நாளை அல்லாஹ்விடத்தில் இதை பற்றியும் கேட்கப்படுவீர்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெயில் காலம், கடுமையான வெயில், மதிய நேரம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். கடுமையான பசியினால் பெருமானார் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் கொஞ்ச நேரத்தில் ஹஜரத் அபூபக்கரும் வர்றாங்க, ஹஜரத் உமரும் வர்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூபக்கரிடமும் உமரிடமும் வெளியே வந்த காரணத்தை கேட்டாங்க, இந்த வெயில் நேரத்தில் எதுக்காக வெளியே வந்தீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க, கடுமையான பசி யா ரசூலல்லாஹ், வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, எனவே வெளியே வந்தோம்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, நானும் அதனால் தான் வெளியே வந்தேன், என்னுடைய வீட்டிலும் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, அதனால்தான் நானும் வெளியே வந்தேன் என்று சொல்லி பிறகு அந்த இருவர்த்தையும் சொன்னாங்க, நாம் வாங்க செல்லலாம், அபுல் ஹைசம் என்று ஒரு அன்சாரி சஹாபி இருக்கிறாங்க, அவருடைய தோட்டத்துக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபியினுடைய தோட்டத்திற்கு போனாங்க. போன உடனே அந்த அன்சாரி சஹாபியினுடைய மனைவிட்ட போய் கேட்டாங்க, அபுல் ஹைசம் இருக்கிறாரான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அவர் வெளியே போயிருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இருங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி. உடனே அந்த பெண்மணி பெருமானாருக்கும் ஹஜரத் அபூபக்கர் உமர் ஆகிய மூவருக்கும் அந்த தோட்டத்தினுடைய பேரீச்சம் பழங்களையும் குடிப்பதற்கு நல்ல தண்ணீரையும் கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ ஹஜரத் அபூபக்கர் உமர் பெருமானார் மூன்று பேரும் அந்த பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டாங்க, அந்த தண்ணியும் குடித்தாங்க. குடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிழல் நாம் வெயிலிலிருந்து இந்த தோட்டத்திற்கு வந்திருக்கிறோமே, இந்த நிழல் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில், இதை பற்றியும் நாம் கேட்கப்படுவோம். இதுவும் ஒரு நியமத். வெயிலுக்காக நிழலிலே ஒதுங்குகிறோமே, இந்த நிழலில் ஒதுங்குவது கூட நியமத்து. இந்த நியமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே நீங்களும் நானும் விசாரிக்கப்படுவோம். இந்த நல்ல தண்ணீர் இது அல்லாஹுடைய ஒரு நியமத். இதை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை ஒரு நியமத்தாக போதித்தாங்க, நிழலை ஒரு நியமத்தாக போதித்தாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயம் நியமத்தை. இன்னைக்கு நாம நியமத்தை மதிக்காததுனால, நியமத்தினுடைய அந்த மகத்துவத்தை உணராதனாலதான் இன்னைக்கு இழந்து தவிக்கிறோம். ஒரு நேரத்தில் தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு கிடையாது, செழிப்பாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு மின்சாரத்தை நாம் வீண்வரையும் செய்தோம். வீட்டில் ஆள் இருக்காது, ரூமில் ஆள் இருக்காது, ஆனால் விளக்கறியும் ஃபேன் ஓடிக்கொண்டே இருக்கும். வீண்வரையும் செய்தோம். இன்றைக்கு அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? இரவில் இன்றைக்கு உறக்கம் இல்லை, குழந்தைகள் அழுகிறது, வயோதிகள் கஷ்டப்படுகிறார்கள், முதியோர்கள் சிரமப்படுகிறார்கள், நோயாளிகளுக்கு கஷ்டம். என்ன காரணம்? இந்த நியமத்தை அல்லாஹ் தந்திருந்த போது இதற்கு நாம் நன்றி செலுத்தவில்லை. இந்த நியமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். அல்லாஹ்வுடைய வேதனையை நாம் அனுபவிக்கிறோம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிழலையும் நல்ல தண்ணீரையும் கூட, இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத், இதுவும் அல்லாஹுடைய அருள் என்று சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்மை போன்று சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா, நம்மை போன்று சுவையான உணவை சாப்பிட்டார்களா? இல்லை. அவர்களது வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு வயிறார சாப்பாடு கிடையாது. 3 நாட்களுக்கு பெருமானாருடைய வீட்டில் வயிறார தொடர்ந்து சாப்பிட முடியாது. சில நேரங்களில் 1 மாதம் வரை கூட பெருமானாருடைய வீட்டிலே அடுப்பறியாது. இப்படித்தான் பெருமானார் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தாங்க. இரவு நேரத்தில் நின்று வணங்கும் போது கால்கள் எல்லாம் வீங்கி போனது. இப்போ அன்னை ஆயிஷா கேட்டாங்க, யார சொல்லதா நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்கணும், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வணங்க வேண்டும்? பெருமானார் சொன்னாங்க, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக, அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எளிமையாக வாழ்ந்த, பல நாட்கள் பசியோடு வாழ்ந்த அந்த அல்லாஹுடைய தூதர் நன்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இரவெல்லாம் கால்கள் வீங்கும் அளவிற்கு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விதவிதமாக சாப்பிடுகிறோம், எவ்வளவு விதவிதமான பானங்களை அருந்துகிறோம். இந்த வெயில் காலத்திற்காக எத்தனை வகையான பானங்களை நாம் சுவைக்கிறோம். ஆனால் இது அல்லாஹுடைய நியமத், அல்லாஹுடைய உணர்வு என்று நாம் ஒரு பெரிய அருட்கொடை என்று விளங்குவது கிடையாது. நாம் உண்ணக்கூடிய உணவு அது உடலிலே சென்று எப்படியெல்லாம் செரிமானமாகிறது, அல்லாஹத்தலா அதிலே நல்லவற்றை தங்க வைக்கிறான், தீயவைகளை வெளியாக்குகிறான், இது நியமத்து என்று நாம் உணர்வது கிடையாது. எனவேதான் சாதாரணமாக நம்ம சிறுநீர் கழித்து விட்டு வெளியே வந்தால், மலதினம் கழித்து விட்டு வெளியே வந்தால், பெருமானார் கற்றுத்தந்த அழகான துவாக்கள், இன்னைக்கு அந்த துவாக்களை ஓதுவோர் நம்மில மிக மிக அறிவு. இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடம். மலதினம் கழிச்சுட்டு வெளியே வர்ற போது பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அம்ஸக அலைய மா யன்ஃபஉனி வ அஃரஜ அன்னி மா யுஸீனி. எந்த இறைவன் எது எனக்கு நன்மை தருமோ, எது என்னுடைய உடலுக்கு தேவையோ அதை பிடித்து கொண்டு, எது என்னுடைய உடலுக்கு இடையூறு தருமோ, என்னுடைய உடலுக்கு சிரமத்தை தருமோ அதை வெளியேற்றினானே அந்த ரப்புக்கு தான் எல்லா புகழும். அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய உடல் சீராக எங்க போய் தான் இந்த கழிவுகள் வெளியானது, உடலுடைய சிறுநீரகம் கெட்டுவிட்டால் உடலிலே எல்லா பிரச்சனைகளும் வரும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக சிறிய விஷயங்கள் கூட அவை அல்லாஹுடைய பெரும் நியமத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த நியமத்துகளை உணர்ந்து அதை நன்றியோடு நாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுத்தாலா அந்த நியமத்தை பாதுகாக்கிறான், அந்த நியமத்தை நமக்கு அதிகப்படுத்தி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய நியமத்துகள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத்து எது? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம். இந்த இஸ்லாம் ஒரு பெரிய நியமத்து. ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த ஈமான் இஸ்லாம் ஒரு நியமத்தாக நாம் உணரவில்லை. இந்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மார்க்கம், நம்மில பல பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க, இந்துக்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி, யூதர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி, முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு கடவுள் அல்லாஹ். இதுதான் பல பேர் வழங்கியிருக்கிறாங்களே தவிர, அவை எல்லாமே அசத்தியம், அவை எல்லாமே இருள். அல்லாஹத்தில் நமக்கு ஒளியை தந்திருக்கிறான், சத்திய பாதையை தந்திருக்கிறான். இந்த இஸ்லாம் ஒரு நியமத் என்கிற அந்த ஒரு அற்குடை நாம் இன்றைக்கு விளங்காமல் இருக்கிறோம். அல்லாஹத்தலா இந்த தீனை தந்ததற்காக நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். திருமறையிலே அல்லாஹ் அதையும் நமக்கு கற்றுத்தருகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த தீனை நமக்கு காட்டிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன் நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்காவிட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித்தருகிறான். இந்த தீனுல் இஸ்லாத்துடைய நியமத்தை அறியாத காரணத்தினால தான் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். பெண்கள் இந்த மார்க்கத்தினுடைய அருமையை, இந்த தீனுடைய மகத்துவத்தை விளங்காததினால் இன்றைக்கு அவர்கள் தீனை விட்டு வெளியே போகிறாங்க. இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது, பெண்களுக்கான உரிமைகள் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் தீனுல் இஸ்லாம் இந்த பெண் சமுதாயத்திற்கு என்னென்ன வழங்க வேண்டுமோ, அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான கண்ணியம், பெண்களுக்கான சொத்துரிமை, ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் நம்முடைய மார்க்கம் எல்லா வகையிலும் வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது விளங்கப்படாத காரணத்தினாலே இந்த தீனை விட, நம்முடைய மார்க்கத்தினுடைய அந்த பண்பாட்டை விட வேறு பண்பாடு அவர்களுக்கு உயர்வாக தெரிகிறது. எனவேதான் அவர்கள் இந்த தீனை விட்டு வெளியே செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு நியமத்தை நியமத்தாக விளங்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த ஈமானுக்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நியமத்தும், நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உடல் ரீதியான நியமத்துகள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கொள்கை ரீதியான நியமத்துகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி செய்தோமையானால் அல்லாஹத்தாலா அந்த நியமத்தை பாதுகாத்து அதை அதிகப்படுத்தி தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவதனால், நியமத்திற்கு நன்றி செலுத்துவதனால் என்ன கிடைக்கும், நன்றி செலுத்தவில்லையானால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு மூன்று மனிதர்கள் இருந்தாங்க. மூணு பேருக்கும் மூணு விதமான கஷ்டம் இருந்துச்சு. அல்லாஹத்தலா அந்த மூன்று பேரையும் சோதிக்க நினைத்தான். சோதிக்க நினைத்து ஒரு மலக்கை, ஒரு வானவரை மனித ரூபத்தில் அனுப்பினான். அவர் ஒரு மனிதராக வருகிறார். வந்து முதலாவது நபரிடத்திலே செல்கிறார். சென்று அவர்கிட்ட போய் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்குறார். அந்த மனிதர் சொல்கிறார், என்னுடைய உடலெல்லாம் குஷ்டரோகமாக இருக்குது, மக்கள் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், என் அருகிலே வருவதற்கு கூட தயங்குகிறார்கள், எனவே என்னுடைய இந்த குஷ்டரோகம் செல்ல வேண்டும் என்று. உடனே வந்த அந்த மலக்காக வந்த அந்த மனிதர் துவா செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே உம்முடைய குஷ்டரோகம் நீங்கட்டும் என்று துவா செய்கிறாரு. உடனே அவருடைய குஷ்டரோகம் நீங்கி விடுகிறது. அடுத்து அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொன்னார். என்னுடைய உலக தேவைக்காக எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும். அதேபோல் அவர் துவா செய்கிறாரு, அவருக்கு ஒரு ஒட்டகம் கிடைக்குது. இன்னொரு நபர்கிட்ட சென்றாரு. அந்த நபர் என்னங்க, அவர்கிட்ட போய் கேட்குறார், அந்த மலக்கு உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தலை வழுக்கை தலையாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள், என்னுடைய தலையிலே மற்ற ஆண்களுக்கு இருப்பது போன்ற அழகான முடி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் அந்த மலக்கு. அதற்கும் துவா செய்கிறாங்க. அல்லாஹத்தலா அவருக்கு அழகான தலை முடியை கொடுக்கிறான், அழகான தோற்றத்தை கொடுக்கிறான். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் எனக்கு ஒரு மாடு வேணும்னு சொல்கிறாரு. துவா செஞ்ச உடனே அதுவும் கிடைச்சிருது. மூன்றாவது நபரிடத்திலே செல்கிறார். அவற்றை போய் கேட்டார், உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி. அவர் பார்வை தெரியாதவர். சொன்னார், எனக்கு கண் தெரியாது, பார்வை தெரியாமல் நான் சிரமப்படுகிறேன், எனக்கு கண் பார்வை வேண்டும் என்று சொன்னார். அவர் மலக் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ததும் கண் பார்வை கிடைக்கிறது. அடுத்து என்ன வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு ஒரு ஆடு வேண்டும் என்று சொன்னார். துவா செய்தவுடன் அதுவும் கிடைத்தது. மூன்று நபர்களுடைய நோயும் நீங்கியது. அல்லாஹத்தலா இந்த உலகத்தினுடைய தேவைக்காக ஒருவருக்கு ஒட்டகத்தையும், ஒருவருக்கு மாட்டையும், இன்னொருவருக்கு ஆட்டையும் கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சோதனை. சில காலங்கள் ஓடுகிறது, சில வருடங்கள் ஓடுகிறது. அல்லாஹத்தலா மீண்டும் அதே மலக்கை ஒரு மனிதருடைய ரூபத்திலே அனுப்புகிறான். இந்த மூன்று நபர்களும் தங்களுடைய கடந்த காலத்தை மறந்து விட்டார்களா, தாம் எப்படி இருந்தோம் என்பதை மறந்து விட்டார்களா, அல்லது நினைவில் வைத்திருக்கிறார்களா என்பதை நினைவுபடுத்துவதற்காக அதே மலக்கை ஒரு மனித ரூபத்தில் ஒரு இயலாத தோட்டத்திலே அனுப்பி வைக்கிறான். அந்த மனிதர் முதல் நபர், அந்த குஷ்டரோகியாக இருந்தாரே, அவற்றை வர்றார். அவர் இப்போ ரொம்ப செழிப்பாக இருக்கிறார். அவருடைய ஒட்டகம் எல்லாம் பழுகி பெருகி பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவற்றை போய் சொல்கிறார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் நீங்களும் சிரமப்பட்டீங்க தானேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அந்த கடந்த கால அந்த கஷ்டங்கள் சோதனைகளை எல்லாம் மறந்து, இதெல்லாம் என்னுடைய திறமையால் கிடைத்தது, என்னுடைய ஆற்றலால் கிடைத்தது என்று சொல்லி வந்த அந்த மனிதரை விரட்டி விடுகிறார். உடனே அந்த மலக்கு துவா செஞ்சாங்க, நீ இதற்கு முன்னால் எப்படி இருந்தாயோ அப்படியே திரும்பி விடுவாயாக. அவர் குஷ்டரோகியாகவே ஆயிட்டார். இதே போல தான் ரெண்டாவது நபர், யார் இருந்துனுங்க வழுக்கை தலையாக இருந்தாரோ, அவரும் அல்லாஹுடைய அந்த கடந்த கால நியமத்தை மறந்தார், பழைய நிலைக்கு அவரும் திரும்பினார். மூன்றாவது நபர் யார் பார்வையற்றவராக இருந்தாரோ அவர் சொன்னார், உண்மைதான், நான் ஒரு காலத்திலே பார்வை தெரியாதவனாக இருந்தேன், சிரமத்தில் இருந்தேன், அல்லாஹத்தலா எனக்கு ஒரு நல்ல மனிதருடைய துவாவினுடைய பொருட்டினால் எனக்கு பார்வையை கொடுத்தான், ஏழையாக இருந்தேன், அல்லாஹத்தலா எனக்கு செல்வத்தை கொடுத்தான், இதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வங்கள், இந்த செல்வங்களிலிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அந்த மலக்கு சொன்னார், நான் மனிதன் அல்ல, நான் தேவைக்காக உங்களிடத்திலே வரவில்லை, நான் பரிசோதிப்பதற்காக வந்தேன், உங்களுடைய ரெண்டு தோழர்களும் அல்லாஹுடைய நியமத்திற்கு மாற்றம் செய்தார்கள், பழைய நிலைக்கு திரும்பிவிட்டார்கள், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள், அல்லாஹ் உமக்கு மேலும் மேலும் பரக்கத்து செய்யட்டும் என்று துவா செய்து விட்டு திரும்பியதாக பார்க்கிறோம். ஆக அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி துரோகம் செய்கிற போது அல்லாஹ் அந்த நியமத்துகளை பறித்து கொள்கிறான், அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் அதை மேலும் மேலும் தருகிறான். பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஐந்து வகையான ஷஃபாஅத்துகளை தருகிறான். போல வேற எந்த நபிக்கும் அது கிடையாது, எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ஐந்து வகையான ஷஃபாஅத் பெருமானாருக்கு மட்டும் உண்டு. இது பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? ஒரு ஹதீஸிலே பெருமானாரே அதை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு முறை நபிக்கு சொன்னான், பெருமானாரிடத்திலே சொன்னான், நபியே நீங்கள் உங்களுடைய உம்மத்திலே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் நீங்கள் பரிந்துரை செய்யலாம் என்று அல்லாஹ் முதல்ல சொன்னான். உங்களுடைய உம்மத்தில் எல்லோருக்கும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நீங்கள் நன்றி நீங்கள் பரிந்துரை செய்யலாம், உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க, நன்றி செலுத்தினாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை தந்ததற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட நேரம் சஜ்தா செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. அந்த சஜ்தாவிலிருந்து எழுந்ததும் அல்லாஹ் சொன்னானாம், நபியே நீங்கள் இந்த நியமத்திற்கு சஜ்தா செய்ததற்காக நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி விட்டேன், உங்களுடைய உம்மத்தில் நீங்கள் பெரும்பகுதி மக்களுக்கு சஜ்தா செய்யலாம், நீங்கள் பரிந்துரை செய்யலாம் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே பெருமானார் மறுபடியும் சஜ்தாவில் விழுந்தாங்க, நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹத்தில் மறுபடி சொன்னானாம், உங்களுடைய உம்மத்தில் எல்லோருக்குமே நீங்கள் பரிந்துரை செய்யலாம் என்று சொன்னானா. மறுபடியும் பெருமானார் சஜ்தாவில் விழுந்தாங்க. அடுத்து அல்லாஹ் சொன்னானா, உங்களுடைய உம்மத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா சமுதாய மக்களுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்வீர்கள், அந்த பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னான். இது எதனால் கிடைத்தது? அல்லாஹுடைய அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தினார்கள், அந்த நியமத்தை மதித்தார்கள். அல்லாஹத்தலா உலக மக்கள் எல்லோருக்கும், எல்லா நபிமார்களுடைய சமுதாயங்களுக்கும் ஷஃபாத் செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹத்தலா இந்த சுக்குர் என்கிற நன்றியுணர்வின் காரணமாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான். எனவே அந்த நியமத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கும் நியமத்துகள் அதிகமாக்கப்பட வேண்டுமானால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு அந்த நன்றி உணர்வு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் எப்படி நன்றி செலுத்துவது? உலமாக்கள் சொல்வார்கள், ஒன்று கல்பால் நன்றி செலுத்துவது, உள்ளத்தால் நன்றி செலுத்துவது. உள்ளத்தால் நன்றி செலுத்துவது என்று சொன்னால் உபகாரியினுடைய உபகாரத்தை விளங்கணும். இது உபகாரம் செஞ்சவருடைய உபகாரம், இது அல்லாஹ்வுடைய உபகாரம், இது இன்ன மனிதர் செய்த உபகாரம் என்று உள்ளத்தால் அதை மதிக்கணும். உள்ளத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, நாவால் புகழணும், அல்ஹம்துலில்லா, எந்த ஒரு நியமத்து கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லா என்றனங்க அல்லாஹ்வை புகழணும். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொர்க்கவாசிகள் ஒரு பேச்சை ஆரம்பிக்கிற போதும் அல்ஹம்துலில்லா என்று ஆரம்பிப்பார்கள், ஒரு பேச்சை முடிக்கிற போதும் அல்ஹம்துலில்லா என்று தான் முடிப்பார்கள். எனவே ஒவ்வொரு நியமத்து கிடைக்கிற போதும் அல்லாஹ்வை புகழணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவிக்கிறோம். எனவே குறைஞ்சபட்சம் காலையில் எழுந்திருக்கிற போது அல்லாஹ்வை புகழ்வது, மாலையில் படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹ்வை புகழ்வது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்வது, இப்படி நாவால் புகழ்வதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாக சொன்னாங்க, இந்த சுக்குர் என்று சொன்னால், நன்றி செலுத்துவது என்று சொன்னால், அல்லாஹ் எந்த நியமத்தை தந்திருக்கிறானோ அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்துவது, முறை தவறி பயன்படுத்துவதும் நன்றி துரோகம். அல்லாஹ் எந்த நியமத்தை தந்திருக்கிறானோ அதை முறையாக பயன்படுத்தணும். அல்லாஹ் இந்த கண்ணை தந்திருக்கிறான் நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு, இந்த கண்ணை கொண்டு ஹராமான விஷயங்களை பார்த்தால் இதுவும் ஒரு வகையான நன்றி துரோகம். அல்லாஹ் நமக்கு இந்த கரங்களை தந்திருக்கிறான் நல்ல விஷயங்களை பிடிப்பதற்காக, இந்த கால்களை தந்திருக்கிறான் மஸ்ஜிதை நோக்கி நடப்பதற்காக. அல்லாஹ் தந்த இந்த நியமத்துகளை எல்லாம் தவறான வழியிலே பயன்படுத்தினால் அதுவும் ஒரு வகையிலே நன்றி கெட்டத்தனம். அல்லாஹத்தலா அதற்கு தண்டனையாகத்தான் பல வகையான வியாதிகளை, பல வகையான சோதனைகளை தருகிறான். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பல கஷ்டங்களும் சிரமங்களும் கூட நியமத்துகளை வந்து நாம் வீண் வரையும் செஞ்சோம். நியமத்துகளை வந்து நாம் வந்து என்னங்க இஸ்ராஃபு செஞ்சோம். பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஓடக்கூடியத்துக்கு ஆற்றிலே உதவு செய்தாலும் மூன்று முறைக்கு மேல் கழுவக்கூடாது. ஆறு தானே என்று ஆற்றுல என்னங்க எவ்வளோ எத்தனை தடவை கழுவுனா என்ன அப்படின்னு அல்ல, ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் சரி உதவு செய்கிற போது மூன்று முறை தான் கழுகணும். பெருமானார் இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க, இஸ்ராஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் இஸ்ராஃப் செஞ்சோம், வீண்வரையும் செய்தோம். அதனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுறோம். தண்ணீருக்கு சிரமம், கோடை காலம் வருகிறது. பல ஊர்களில் பார்க்கலாம், பெண்கள் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து பல மைல்களுக்கு அப்பாலிருந்து குடங்களை சுமக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அல்லாஹத்தலா இந்த கொடுத்த தண்ணீரை நாம் எவ்வளவு வீண்வரையும் செய்தோம். அல்லாஹத்தலா இன்றைக்கு இந்த தண்ணீருக்காக மாநிலங்களுக்கு மாநிலம் பிரச்சனை, கரண்டுக்காக மாநிலங்களுக்கு மாநிலம் என்னங்க பிரச்சனை. மௌலானா முஃப்தி தகி உஸ்மானி பாகிஸ்தானுடைய அண்மை காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய அறிஞரவங்க, பல நாடுகளுக்கு பயணம் செய்து அந்த பயண அனுபவங்களை எல்லாம் அடிக்கடி நூலாக வெளியிடக்கூடியவங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய இந்த பண்புகள் இன்றைக்கி எப்படியெல்லாம் மற்றவங்கள்ட்ட இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. அவங்க சைனா சென்றிருந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாடுகளிலே சீனாவும் உண்டு. இப்போ சொல்கிறாங்க, அவங்க சீனா போயிருக்கும் போது ராத்திரி நேரம் அவங்க அங்கே போய் இறங்குறாங்க. போய் இறங்கினா ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டை பற்றி நமக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கும். சாதாரணமாக நாம் வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு பிரபலமான நகரத்திற்கு ஒரு சிட்டிக்கு போகிறோன்னு சொன்னால் ராத்திரி நேரத்தில் அது மின் விளக்குகளால் ஜொலிக்கும். ஒரு சென்னைன்னு சொன்னால் அது சென்னை இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு சீனாங்கிறது ஒரு பெரிய நாடு, ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தா அங்கே மின் விளக்குகள் எல்லாமே நம்ம ஊரில் எப்படி வோல்டேஜ் குறைவாக இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி மங்கலாக இருக்குது. இப்போ ஹஜரத்துக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய வல்லரசு நாட்டில் வெளிச்சம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஒருவேளை நாம் இருக்கிற இடம், நாம் இருக்கிற ஏரியா சிட்டிக்கு அவுட்டோராக இருக்கிறதுனால வெளிப்புற பகுதியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாமோ, ஒருவேளை நகரத்தினுடைய மையத்தில் வெளிச்சம் இருக்கலாமோன்னு பார்த்தாங்களாம். சிட்டிக்குள்ளே போன பிறகும் நகரத்தினுடைய மையப்பகுதிக்கு போன பிறகும் மின் விளக்குகள் தெரு விளக்குகள் எல்லாமே அதே மங்களாக தான் இருக்குதான். பார்த்தா முழு சீனாவுடைய நிலையும் அதான. கடைசியில் கூட வந்தவர்கிட்ட கேட்டாங்களாம் இது என்னன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னாரா, எங்கள் நாடு பெரிய நாடு, மக்கள் தொகையில் பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு, எங்கள்கிட்ட எவ்வளவு மின்சாரம் இருக்கிறதோ அந்த மின்சாரத்தை எவ்வளவு பயன்படுத்தினால் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் வழங்க முடியுமோ அதற்கு ஏற்ப நாங்கள் மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்துகிறோம். அதனால தான் எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி ராத்திரி நேரத்தில் அந்த மின் விளக்குகள் மங்களாகத்தான் எரியும். ஏன்னா இருக்கிற கரண்ட்டு இருக்கிற மின்சாரத்தை எப்படி பகிர்வு செய்தால் அது முறையாக எல்லோருக்கும் கிடைக்குமோ அப்படி நாங்கள் பகிர்வு செய்கிறோம். அதில் சொன்னாங்க, ஒரு காஃபிர் நாடு ஆனாலும் கூட இது முஸ்லீம்களாகிய நம்மிடம் இருக்க வேண்டிய பண்பு. நாம் தான் உலகத்துக்கே இதை கற்றுக் கொடுத்தோம், எந்த பொருளையும் வீண்வரையும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த பதில் எங்கிருந்து வருகிறது, அங்கிருந்து வருகிறது. சொல்கிறாங்க, நம்முடைய பாகிஸ்தானில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பக்கம் என்னங்க வீண்வரையும் செய்யப்படுது, இதே மின்சாரத்தை வீண்வரையும் செய்யப்படுது, இன்னொரு பக்கத்தில் மின்சாரம் இல்லைன்னு சொல்லி நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலையும் அதுதான். செழிப்பாக இருந்த காலத்தில் நம்ம இது எப்படிலாம் வீண்வரையும் செஞ்சோம், பல வீடுகளில் ஆள் இருக்காது ஆனால் ஏசி ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் இருக்குது, ஏசி என்னங்க ஓடிக்கிட்டே இருக்கும், ஆள் இருக்காது ஃபேன் ஓடிக்கொண்டே இருக்கும். வீண்வரையும் செய்தோம், அல்லாஹத்தில் கொடுத்த நியமத்தை நம்மிடமிருந்து பிடுங்கி கொண்டான். எல்லா விஷயத்திற்கும் இதான் அளவுகோல். அல்லாஹ் தந்த நியமத்தை பயன்படுத்தாமல், அதை முறையாக பயன்படுத்தாமல், அதற்கு நன்றி செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தரப்பட்ட எல்லா நியமத்துகளும் பிடுங்கிக் கொள்ளப்படும். இது அல்லாஹுடைய எச்சரிக்கை. லஇன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், ல அஸீதன்னக்கும், உங்களுக்கு மேலும் மேலும் நான் தருவேன். வலையின் கஃபர்த்தும், நன்றி துரோகம் செய்தால், இன்ன அதாவி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானதுன்னு சொல்கிறான். நன்றி துரோகம் செய்தால் என்னுடைய வேதனை கடுமையானதுன்னு சொல்கிறான். எனவே அந்த வேதனையைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். நாம் செய்த அந்த வீண் விரையும் இஸ்ராஃபுக்கு தான் இன்றைக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். எனவே அல்லாஹ் எந்தெந்த ஞாமத்துகளை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த ஞாமத்துகளை விளங்கி, இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தது, நம்முடைய ஆற்றலால் கிடைத்ததல்ல என்று புரிந்து, ஒவ்வொரு ஞாமத்திற்கும் அனுதினமும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றணும். அல்லாஹுடைய ஞாமத்துக்கு நன்றி செலுத்துறதுன்னு சொன்னால், அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்வது, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அவற்றை விட்டு விலகி, நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய நாவாலும் நம்முடைய உறுப்புகளாலும் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கை. எல்லாம் அல்ல, அல்லாஹ் இறுதி மூச்சு வரை அல்லாஹ் நமக்கு தந்த இந்த ஈமான் இஸ்லாம்கிற இந்த ஞாமத்துக்காக நன்றி செலுத்துகிற மக்களாக நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, வேறு என்னென்ன சுக வாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறானோ இந்த சுக வாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து தந்தது என்று விளங்கி அதற்கு நன்றி செலுத்தி அதன் மூலம் இந்த ஞாமத்துகள் எல்லாம் இறுதி வரை பாதுகாத்து அவற்றை அதிகமாக்கி தரக்கூடிய நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தல்வானாக. ஆஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was